الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم يا علي لا تتبع النظرة النظرة فإن لك الأولى وليس لك الآخرة أو كما قال عليه الصلاة والسلام ஆரம்பமாக எல்லாம் அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன் புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லத்தாருக்கு ரஹ்மத்தாகவும் நபிமார்களுக்கு முத்திரையாகவும் அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உருவாகட்டும். ஆமீன். ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜித்தில் ஒன்று கூட இருக்கும் இறைநேசர்களே, இஸ்லாம் சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹ்வால் எடுத்து நடக்குமாறு ஏவப்பட்ட விஷயங்கள் எடுத்து நடக்குமாறும் ஒருநாள் தடுக்கப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முற்று முழுதாக தவிர்த்து நடக்குமாறும் தக்வாவை கொண்டு எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசிய செய்து கொள்கிறேன். ஆக மீறான பெரியவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, கயாமத்தினாலே நெருங்கிய ஒரு காலப்பகுதியில் இன்று முஸ்லிம் சமூகத்தினர்களாக நாம் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனது பெரியவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் இந்த உலகத்தில் நிலைநாட்டக்கூடிய, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரும் ஒரு சாதனை உலகத்தில் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த சேலஞ்சை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் ஒரு மனிதன் சாதிக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு சாதனை ஒன்று இருக்குமாக இருந்தால், காலையில் முஸ்லீமாக வாழ்ந்து, மாலையும் முஸ்லீமாக வாழ்ந்து, தன் வாழ்க்கையில் முஸ்லீமாக மரணித்து வாழ்ந்து மரணிப்பதுதான் உலகத்தில் ஒரு மனிதன் சாதிக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு சாதனையாக இருக்கிறது. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரும் ஒரு பிரச்சனை தன் இஸ்லாத்துக்கும் தன் ஈமானுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு இதற்கு உதாரணத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய கையில் நெருப்பு கங்கை சுமப்பது எவ்வாறு கஷ்டமாக இருக்குமோ, இதனை விட ஒரு மனிதன் இஸ்லாத்துடனும் ஈமானுடன் வாழ்வது உலகத்தில் கஷ்டமான ஒரு காலம் ஏற்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு காலகட்டத்தில் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆரம்பத்தில் நசீவாக்கிடுவானா? பெரியவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாழ்கோ இந்த மனிதர்களுக்கு உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் எத்தனையோ விதமான ஞாபகத்துகளை அல்லாஹ் உலகத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த ஞாபகத்துகளை எனக்கோ உங்களுக்கோ யாருக்கும் எண்ணி முடிக்க முடியாது என்பதையும் கூட குர்ஆன் நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. எனவே ஞாபகத்துகள் இது எண்ணி முடிக்கப்பட முடியாதவைகள். மனிதனுக்கு அல்லாஹ் கோடான ஞாபகத்துகளை அல்லாஹ் உலகத்தில் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இந்த ஞாபகத்துகளுக்கு மத்தியில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில ஞாபகத்துகளை மாத்திரம் பல இடங்களில் அல்லாஹ் திரும்பவும் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒரே நியமத் ஆனால் அல்லாஹ் அதே வார்த்தையில், அதே வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹ் குர்ஆனில் பல இடத்தில் திரும்பவும் திரும்பவும் குறிப்பிடுகிறான். காரணம், மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமத்துகள் அது லட்சக்கணக்காக இருந்தாலும் அவைகளில் இந்த நியமத்துகள் இது துஷ்பிரயோகிக்கப்படக்கூடாது. இவைகள் மனிதன் துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது, இதனை மனிதன் மிஸ்யூஸ் பண்ணும் பொழுது தன்னை வாழ்க்கையில் மிகப்பெரும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சில கட்டங்கள் ஏற்படும் என்பதனால் சில நியமத்துகளை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டவைகளை குர்ஆனில் அல்லாஹ் திரும்பவும் திரும்பவும் குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த நியமத்துகளில் அல்லாஹ் மூன்று விதமான நியமத்துகளை பற்றி குர்ஆனில் ஒரே வார்த்தையில் கிட்டத்தட்ட 7 அல்லது 8 இடங்களுக்கு மேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். இவைகளில் ஒன்றுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்வை, இவைகளில் ஒன்றுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி, இவைகளில் மூன்றாவது தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனா சக்தி, சிந்திக்கக்கூடிய இந்த பலமும் சக்தியுமாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத இதே மூன்று வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிடுகிறான். இன்னும் சில இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது வல்லதி ஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதத லஅல்லகும் தஸ்குரூன் والله اخرجكم من بطون امهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والابصار والافئده இந்த மூன்று நியமத்துகளை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் ஒரே வார்த்தைகளை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு காட்டுகிறான். இவைகளில் மூன்றும் மனிதனால் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. ஒரு இடத்தில் அல்லாஹ் இந்த மூன்று நியமத்துகளையும் அல்லாஹ் கொடுத்து விட்டு கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் கலீலம் மா தஸ்குரூன் இந்த மூணு நியமத்துகள் கிடைத்த மனிதனும் எனக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஒரு இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே இந்த மூணு நியமத்துகள் மனிதனால் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. இந்த மூணு நியமத்துகளை பற்றி உலமாக்கள் ஆழமாக எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய இஹ்யாவுல் உலூமுத்தீன் என்ற கிதாபில் இவைகளுக்கான தனித்தனி பாகங்களை ஒதுக்கி மனிதன் கண்ணை எவ்வாறு பாவிக்க வேண்டும், தன்னுடைய நாவு எவ்வாறு பாவிக்கப்பட வேண்டும், தன்னுடைய காது எவ்வாறு பாவிக்கப்பட வேண்டும், தன்னுடைய சிந்தனா சக்தி எவ்வாறு பாவிக்கப்பட வேண்டும், இவைகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் தெளிவாக உலமாக்கள் நமக்கு புத்திமதிகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவைகள் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் ஜும்மாவில் உடன் கலந்தாலோசிக்கலாம் என்பதாக நான் விரும்புகிறேன். நான் பெற்றோர்கள் கனவான்களே, இந்த மூணு நியமத்துகளில் மிக முக்கியமான நியமத்து தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்வை. இந்த பார்வையை ஒரு மனிதன் இவ்வாறு பாவிக்க வேண்டும். இஸ்லாம் இதற்கான தெளிவான விஷயங்களை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு முன்னால் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. கனவான்களே, குர்ஆன் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு கிதாப், ஒரு அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட ஒரு வஹியாக இருக்கிறது. இது ஆச்சரியம். இது சமூகத்துக்கு மத்தியில் பேசக்கூடிய இந்த குர்ஆன், இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது அதன் ஆச்சரியமான சில விஷயங்களை குர்ஆன் நமக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய பொதுவான ஒரு விதிதான், பொதுவாக சட்டங்களை பற்றி குர்ஆன் பேசும் பொழுது குர்ஆன் ஆண்களை மாத்திரம் தான் அக்குர்ஆன் அந்த சட்டங்களை கொண்டு முன்னோக்கும். ஆண்களுக்கு அந்த ஆண்களுடைய அந்த விதத்தில் தான் முதற்காக மெஸ்கிலனாகத்தான் குர்ஆன் பேசும். ஆனால் பெண்களும் அதில் உள்வாங்கப்படுவார்கள். குர்ஆன் ஹஜ்ஜை பற்றி தொழுகை பற்றி பேசும் போதெல்லாம் வஅதிம்முல் ஹஜ்ஜ ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஆண்கள் மெஸ்கிலின் ஃபோம் இருக்குது, ஆனா பெண்களும் அதிலே உள்வாங்கப்படுவார்கள். அக்கீமுஸ்ஸலா தொழுகையை நிலைநாட்டுங்கள். முதக்கர் மெஸ்கிலின் ஃபோம் இருக்குது, ஆனா முஅன்னஸ் பெண்களும் அதாவது அதிலே உள்வாங்கப்படுவார்கள். ஆனால் குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த பார்வையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் ஆண்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் குறிப்பிடவில்லை. ஒரே விஷயம், ஒரே வார்த்தை அல்லாஹ் ஆண்களுக்கு வேறாக குறிப்பிடுகிறான், பெண்களுக்கு வேறாக குறிப்பிடுகிறான். தொழுகையை பற்றி குறிப்பிடும் பொழுது ஆண்களுக்கான ஆயத்து பெண்கள் அதிலே உள்வாங்கப்படுகிறார்கள். வஅதிம்முல் ஹஜ்ஜ தொழுகை ஹஜ்ஜை பற்றி குறிப்பிடுகிறது, ஆண்களும் பெண்களும் அதிலே உள்வாங்கப்படுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆண்களுக்கு தான் சொல்லப்படுகிறது, ஆனால் பெண்களும் அதிலே உள்வாங்கப்படுகிறார்கள். ஆனால் கண்ணை பற்றி குர்ஆன் பேசும் பொழுது குர்ஆன் எப்படியாப்பட்ட வார்த்தையை பிரயோகிக்கிறது, ஆச்சரியம். குர்ஆன் சூரத்து நூறிலே குறிப்பிடுகிறது, நபியே வகுல்லில் முஃமினீன் நபியே நீங்கள் முஃமின்களை பார்த்து குறிப்பிடுங்கள். என்ன சொல்ல வேண்டும், யகுத்து மின் அப்ஸாரிஹிம் ஏ முஃமின்களே பார்வை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். முஃமின்களே பார்வையை நீங்கள் உயர்த்தி விட வேண்டாம். ஹராமான விஷயத்தின் பக்கம் அவருடைய பார்வையை நீங்கள் செலுத்தி விட வேண்டாம். முஃமின்களே யகுத்து மின் அப்ஸாரிஹிம் நீங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க. நீங்க பார்வையை தாழ்த்தி கொண்டால் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் அவருடைய மர்மஸ்தானங்களை உங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியும். உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் கண் பார்வை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு ஆயத்துடைய கடைசியில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஏ மனிதனே, ஏ ஈமான் கொண்ட முஃமின்களே, அவனுடைய கண்ணுடைய பார்வையுடைய இரகசியங்களை அல்லாஹ் துல்லியமாக அறிந்திருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு விட்டு இது ஆண்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதே வார்த்தையில் அல்லாஹ் பெண்களை அதாவது உள்வாங்காமல் அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் நபியை பார்த்து குறிப்பிடுகிறான், நீ முஃமினான பெண்களை பார்த்து குறிப்பிடுங்கள். ஆண்களுக்கு சென்ற அதே வார்த்தையை அல்லாஹ் பெண்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மீட்டு குறிப்பிடுகிறான், ஏ முஃமினான பெண்களே, நீங்களும் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். பெண்களே, நீங்கள் ஹிஜாப் அணிந்திருந்தாலும் பார்வையை உயர்த்தி அந்நிய ஆண்களை பார்ப்பது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஹிஜாப் அணிந்த பெண்ணும் கூட அவருடைய பார்வையை அவர்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும். அவர்களும் பார்வையை தாழ்த்தினால் தான் புரூஜஹுன்ன அவருடைய மர்மஸ்தானங்களையும் அவர்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியும். கணவான்களே, கண் பார்வை என்பது இவனுடைய வாழ்க்கையில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரும் ஒரு ஜிஹாதாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த உம்மத்தினர்களில் வாலிபர்கள் வயோதிபர்கள் அனைவரும் செய்ய வேண்டிய மிகப்பெரும் ஒரு ஜிஹாத் ஒன்று இருக்குமாக இருந்தால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்ணை சரியான முறையில் பாதுகாப்பது. கண் என்பது ஒரு புறத்தில் பார்க்கும் பொழுது ஞாபகமாக இருக்கிறது, ஒரு அருட்கொடை. ஆனால் அதே நேரத்தில் அந்த கண் சரியாக பாவிக்கப்படாவிட்டால் இந்த மனுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு இந்த கண்ணே அவனுக்கு நரகத்தின் பக்கம் இட்டு செல்வதற்கு போதுமானதாக இருக்கிறது என்பதையும் குர்ஆன் நமக்கு முன்னால் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள், ஹதீஸுல் குதுசியில அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குறிப்பிடுகிறான், இத தலைது அப்தி பிஹபீபதைஹி, ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உடம்பிலேயே மிகவும் விருப்பமான இந்த கண் பார்வையை எடுத்து அந்த மனிதனை நான் சோதித்தால் அந்த கட்டத்தில் அந்த சோதனையில் அந்த மனிதன் உலகத்தில் பொறுமையாக இருப்பானாக இருந்தால் அவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்து விடுவேன். கணவான்களே, கண் பார்வை என்பது உலகத்தில் கண் பார்வை இழந்த ஒரு மனிதனுக்கு தான் அந்த ஞானத்துடைய பெருமதியை விளங்கிக் கொள்ள முடியும். தன்னை பெற்றெடுத்த தாய் யார் என்பது அவருக்கு தெரியாது, தன்னை வளர்த்த தந்தை யார் என்பது அவருக்கு தெரியாது, உற்ற நண்பர்கள் உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் அவருக்கு அனுபவிக்க முடியாது. இது கண் இல்லாமல் ஒரு மனிதன் படக்கூடிய கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இந்த கண் இல்லாமல் ஒரு மனிதன் படக்கூடிய இந்த கஷ்டத்தை ஒரு மனிதன் பொறுப்பாராக இருந்தால் சொர்க்கத்தை தவிர அவருக்கு வேறு எந்த ஒரு கூலியும் இல்லை என்பதை அல்லாஹ் ஜல்லா ஜலாலஹு ஹதீஸுல் குதுசியில் நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஆனால் அதற்கு மறுபக்கம் இந்த கண் ஒரு மனிதனால் மிஸ்யூஸ் பண்ணப்படுமாக இருந்தால், இந்த கண்ணால் இந்த கண்ணுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் எங்களுக்கு இல்ல, கண்ணை கண்ட்ரோல் பண்றதுக்கான எந்த விதமான வழிமுறையும் நாம் எங்களிடத்துல இல்ல, எதையும் பார்ப்போம், எதையும் நாம் எங்களால பார்க்க முடியும் என்ற நிலைப்பாடு இந்த சமூகத்துக்கு மத்தியில் வருமாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் உலக வாழ்க்கையும் நம்மால் என்ஜாய் பண்ண முடியாது, குடும்ப வாழ்க்கையும் இது ஸ்போயில் ஆகி போய்த்திடும். எல்லா விஷயத்திலையும் மனிதர்கள் ஒரு பயங்கரமான நிலைமையை பாதுகாக்க காண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இந்த உம்மத்தினர்கள் தள்ளப்படுவர் என்பதை குர்ஆன் நமக்கு முன்னால் தெளிவாக பேசுகிறது. குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபியை பார்த்து குறிப்பிடுகிறான், ஏ நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு நாங்க ஒரு விஷயத்தை படித்து தாரோம், உங்களோட கண் முதலாவது பாதுகாக்கப்பட வேண்டும். குர்ஆன் சஹாபாக்களை பார்த்து பேசல, குர்ஆன் நேரடியாக நபியை பார்த்து பேசுது. நபியை பார்த்து குர்ஆன் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது, நபியே அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, வலா தமுத்தன் ஐனைக இலா மா மத்தனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் ஜஹ்ரதல் ஹயாத்தித் துன்யா. ஏ நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உலகத்தில் காபிர்களுக்கு கொடுத்திருக்கூடிய இந்த சொத்துக்களை பார்த்து நீங்க ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம், உங்களோட கண்ணை இந்த கட்டத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாருடைய கண்ண உலகத்துல இந்த விஷயத்த பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் இல்லையோ இந்த மனுடைய வாழ்க்கையில் நன்றி செலுத்துறது என்ற பண்பு இல்லாமல் போய்விடும். எப்பொழுதுமே பாப்பாரு, நான் தொழுகிறேன், நான் இபாதத் செய்கிறேன், ஆனா அல்லாஹ் இந்த நிலைமையில வச்சிருக்கிறான். இந்த மனிதனை பாருங்க, இந்த காபிர்களை பாருங்க, இந்த ஒன்றும் செய்யாம அல்லாஹ் அவர்களுக்கு இந்த விஷயத்தை கொடுத்திருக்கிறான். எப்பொழுதுமே வாழ்க்கையில் நன்றி இல்லாத ஒரு நிலைப்பாடு ஒரு மனிதனுக்கு வரும். முதலாவது உலகத்தில் கண்ணை சரியான முறையில் பாவிக்காவிட்டால், அதனால் தான் நபியை பார்த்து குர்ஆன் குறிப்பிடுகிறது, நபியே கண்ணை மிஸ்யூஸ் பண்ணிவிட வேண்டாம். இந்த மக்களுக்கு, இந்த காபிர்களுக்கு கொடுத்திருக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் உள்ளத்தால் நினைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் உங்களுக்கு நாம் தந்திருக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கம், இந்த அனைத்தையும் விட உலகத்தில் சிறந்ததாக இருக்கிறது. வலல் ஆகிறக்கு கயிறுள்ளக்க மினல் ஊடா, நபியே உலக வாழ்க்கையை விட மௌத்துக்கு பின்னர் வாழ்க்கையை உங்களுக்கு நாங்கள் சிறந்ததாக, சிறப்பானதாக, மேலானதாக ஆக்கியிருக்கிறோம் என்பதாக நபியை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே உலகத்தில் நன்றி உள்ள ஒரு மனிதனாக வாழ வேண்டுமாக இருந்தாலும் முதல் நிபந்தனை கண் பாதுகாக்கப்பட வேண்டும். இது மாத்திரம் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கை சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கையாக அமைய வேண்டுமாக இருந்தாலும் முதல் நிபந்தனை கண் பாதுகாக்கப்பட வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான், தலாக்குடைய விகிதாசாரங்கள் இந்த சமூகத்தில் அதிகரித்துக் கொண்டு போகிறது. நிக்காகள் எந்த வேகமாக நடக்கிறதோ அதே வேகத்தில் தலாக்குடைய வேகங்களும் அதிகரித்துக் கொண்டே போகின்றன. இந்த தலாக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் முதல் கட்டம் இந்த சமூகத்தினுடைய கண் பார்வை சீராக்கப்பட வேண்டும். கண் சீராக்கப்படாவிட்டால் எப்பொழுதுமே ஹராத்தில் இந்த உம்மத்தினர்களுக்கு ஷைத்தானால் அவர்களுக்கு அலங்கரிக்க பார்த்துக் கொண்டுதான் இருக்கும். ஹராம் அவர்களுக்கு, அதாவது இலகுவாக சந்தோஷமாக தென்படும் அவர்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்ட மனைவியை விட. எனவே கண் பாதுகாக்கப்படுவது தலாக்குக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முதல் அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் குர்ஆன் இதனை பற்றி தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. நமக்கு முன்னால் வந்த சஹாபாக்கள், சாபியாங்கள், பின்னால் வந்த பெரியார்கள், நம்மள் அவன் அனைவருக்கும் இதற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து காட்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாம் மறக்க கூடாது, எப்பொழுதுமே ஹலால் என்று வரும் பொழுது, இஸ்லாத்தில் தோமிசபலான விஷயங்கள் என்று வரும் பொழுது நம்முடைய ஆரம்பம் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கும். குடும்பத்துடன் இருப்பது இது கஷ்டம், மனைவியுடன் சந்தோஷமாக இருப்பது இது கஷ்டம். ஆனா இதே நேரத்தில் ஒரு ஹராமான ஒரு பெண்ணுடன் செக் பண்ணுவது, அல்லது நாங்கள் அதாவது அந்நியோன்யமாக கதைப்பது, இது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். ஹராத்துடைய ஹலாலுடைய ஆரம்பம் கஷ்டம், ஆனால் கடைசி முடிவு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். இதற்கு மறுபக்கம் ஹராம் என்று வரும் பொழுது செய்யக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் சந்தோஷமாக இருக்கும். ஒரு அந்நிய பெண்ணுடன் பேசுவது, கலந்து நாங்கள் அது அந்யோன்யமாக பழகுவது, இவைகள் அனைத்தும் ஆரம்ப கட்டத்தில் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கடைசி முடிவு கை செய்தப்படுவோம், ஐயோ இந்த பாவத்துல போய் விழுந்துட்டேனே, பாவம் நடந்ததுக்கு பின்னால திரும்பவும் கை செய்தப்படுவது, இது முட்டாள்தனமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகமையான திருவள்ள கனவான்களை சோர்களே, இவைகள் அனைத்துக்கும் ஆக முக்கியமான விஷயம் கண் பார்வை வாழ்க்கையில் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு முன்னால் வந்த உடமாக்கள் இந்த அளவுக்கு கண்ணை பாதுகாத்திருக்கிறாங்க. அத்தபி சொல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் மஜ்லிஸ்ல இருக்கும் போற நேரத்துல ஒரு அந்நிய பெண்மணி வந்து நபி சொல்லாஹ் அடுத்த ஒரு மசாலா பேசுறா, நபியே அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன தீர்வு கொடுக்க போறீங்க? நபிக்கு பக்கத்துல நபியுடைய சாச்சாவுடைய மகன் ஃபதல் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த பெண்மணியை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த அந்த பெண்மணி, அந்த சஹாபி பாக்கிறத கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியுடைய முகத்தை மறுபக்கம் திருப்பி விட்டு சொன்னார்கள், ஏ ஃபதல் இப்னு அப்பாஸே, உனக்கு இந்த பெண்மணியை பாக்கிறதுக்கு அனுமதி இல்லை. நபியுடைய மஜ்லிஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல ஒரு தடவை தன்னுடைய ரெண்டு மனைவிமாரை வச்சு உட்கார்ந்து கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. நபியுடைய முஅத்தினாக இருந்த இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெண்டு கண்களும் விளங்காத ஒரு சஹாபி நபியுடைய வீட்டுக்குள்ளுக்கு வராங்க. நபிக்கு சலாம் செல்லி நபியுடைய வீட்டுக்கு வரக்கூடிய கட்டத்துல நபியுடைய பெண்மணியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏ பெண்மணியே, எழுந்து சென்றுடுங்க. இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக் கொள்ளுக்கு வராங்க. அந்த ரெண்டு பெண்மணியும் நபியை பார்த்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இப்னு உம்மு மக்தூமுக்கு தான் ரெண்டு கண்ணும் விளங்குதில்லை, அவர் இங்க வந்தவங்களோட பேசிட்டு போறதுனால எங்களுக்கு, நாங்க இங்க இருக்கிறதுனால என்ன பிரச்சனை தான் வரப்போகுது என்பதாக அந்த ரெண்டு பெண்மணியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபியுடைய மனைவிமாரான அந்த ரெண்டு பெண்மணியை பார்த்து கேட்டாங்க, ஆச்சரியமான கேள்வி, ஆண்களுக்கு பெண்களை பார்க்கறது ஹராம் மாதிரி பெண்களுக்கு ஆண்களை பார்க்கறதையும் இஸ்லாம் ஹராமாக இருக்கிறது. கண் பார்வைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இவைகளுக்கு நாங்கள் தேய் போடாவிட்டால் இந்த சமூகம் எந்த நிலைமைக்கு போய் சேர்ந்துடும் என்பதை ஒரு நாளும் யாராலும் சொல்லி முடிக்க முடியாது. அதனால வாலிபர்களாகிய நாங்கள், இந்த சமூகத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்கள், எங்களோட கண்களை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகளை வாழ்க்கையில் நாங்கள் கட்டாயமாக எடுத்து நடக்க வேண்டும். வரலாற்றுல ஹிலியத்துல் அவுலியாவில் அல்லாமா இப்னு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை, ஒரு சம்பவத்தை பதிந்திருக்கிறார்கள். ஈராக்ல அல்லாமா அபு அப்துல்லா அல் உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு ஹதீஸ் கலையில ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு மகான் வாழ்ந்தார். இவரை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இவருக்கு அல்லாஹ் ரெண்டு விதமான சிறப்புகளை கொடுத்திருந்தாரு. ஹதீஸ்ல கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட ஹதீஸ்களுக்கு சொந்தக்காரராக இருந்தவர் தான் அபு அப்துல்லா அல் உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதே நேரத்துல அபு அப்துல்லா அல் உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஹாபிதாகவும் ஏழு கிராத்திலையும் ஆன சரளமாக ஓதக்கூடிய ஒரு ஹாபிதாகவும் ஒரு காரியாகவும் இருந்தவர் தான் அபு அப்துல்லா அல் உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஒரு தடவை ஒரு பிரயாணத்துல மாணவர்களுடன் போய்கொண்டிருக்கக்கூடிய கட்டத்துல முகருடைய தொழுகையுடைய நேரம் வருகிறது. தொழுகைக்காக வேண்டி தண்ணீர் தேடினாங்க, எங்கேயுமே தண்ணீர் கிடைக்கவில்லை. தண்ணீரை தேடி சென்ற நேரத்துல ஒரு தூரமான ஒரு இடத்துல ஒரு கிணத்துல சில பெண்மணிகள் தண்ணீர் அள்ளி கொண்டிருக்கிறாங்க. இந்த முஹத்திஸும் இந்த பெரும் மகானும் தன்னுடைய மாணவர்களுடன் போனாங்க அந்த இடத்துல வுது செய்வதற்காக வேண்டி. போன நேரத்துல அல்லாஹ் நம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும். அவரை தெரியாமல் ஒரு அந்நிய பெண்ணுடைய பெண்ணின் மீது அவருடைய பார்வை விழுந்து விட்டது. நடந்து கொண்டு போகும் பொழுது அந்நிய பெண்ணுடைய மேல் எங்கட பார்வைகள் படுது, இதற்கு இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது? நபியே, இப்படியாப்பட்ட ஒரு கட்டம் எங்களுக்கு ஏற்பட்டா இது எங்களுக்கு பாவமாக இருக்குமா என்றதை பத்தி அலி ரதி அல்லாஹ் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல கேட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிய பார்த்து சொன்னார்கள், ஏ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே, யா அலி, லா துத்பிஇ நத்ரதன் நத்ரா ஃபின்ன லகல் ஊலா வலைஸ லகல் ஆகிரா. ஏ அலி, முதலாவது ஒரு பார்வை அவங்களை தெரியாம ஒரு பெண்மின் மீது பட்டுவிட்டால் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க. ஃபின்ன லகல் ஊலா, முதலாவது பார்வை இஸ்லாம் மன்னித்து விட்டது, ஆனால் அந்த பார்வைக்கு பின்னால் மீண்டும் ஒரு பார்வையை கொண்டு அந்த பெண்ணை நீங்க பார்க்குவீங்களாக இருந்தால் இந்த பார்வைக்கு நீங்க அல்லாஹ்விடத்தில் ஆன்சரபல், இதுக்கு நீங்க அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதாக நபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லி காட்டினார்கள். என்ன பெரியவர்களை கனவான்களே, பாதையில பள்ளிக்கு வரோம், கோபேட் கல்ச்சர்ல ஒர்க் பண்றோம், இந்த எல்லா கட்டத்திலையும் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இந்த பதில் நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பாதையில நாம் நடக்கிறோம் என்பதற்காக வேண்டி பாதையில் போறவாறு ஆக்கள் எல்லாம் பார்ப்பதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. கோபரேட் கல்ச்சரான ஒரு என்வயர்மெண்ட்ல நாங்க வர்க் பண்றோமா, எங்களுக்கு வேற வழி இல்ல, அப்படியாப்பட்ட ஒரு கட்டமாக இருந்தால் எல்லாரோடையும் நினைச்ச மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கும் அவருடன் நாங்க நினைச்ச விதத்துல நேரடியாக பேஸ் டு பேஸ் பேசுறதுக்கும் இஸ்லாம் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அப்படியாப்பட்ட ஒரு கட்டம் ஏற்படுமாக இருந்தால் அவர்களை பார்க்காமல் தேவைக்கு மாத்திரம் நமக்கு பேச முடியும், இஸ்லாம் இதனை பற்றி பேசிருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு கல்ச்சரில் பேஸ் ஒர்க் பண்ணும் பொழுது
பார்த்து எங்களுக்கு நாங்க அவங்களுடைய பேசாவிட்டால் அவங்களை பார்க்காவிட்டால் அவங்க நாங்கள் நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க என்பதாக நினைப்பதற்காக வேண்டி ஹராமான ஒரு விஷயம் இஸ்லாத்தில் ஹலாலாக மாற மாட்டாது. ஹராம் எப்பொழுதும் ஹராம் தான், ஹலாலாக சொல்லப்பட்டிருந்தால் அது எப்பொழுதும் ஹலால் ஹலால் என்பதை நாம் ஒரு போதும் நமது உள்ளத்திலிருந்து எடுத்துவிடக் கூடாது. இந்த மிகப்பெரும் மகான் 30,000 ஹதீஸ்களுக்கு சொந்தக்காரர், குர்ஆனுக்கு சொந்தக்காரராக இருந்த இந்த இமாமுடைய முதல் பார்வை அந்த பெண்ணின் மீது படுகிறது. அவர் அந்த பார்வையை அடுத்து மீண்டும் ஒரு பார்வை அந்த பெண்ணின் மீது பார்த்தவுடன் அந்த ஒரு பார்வை அவருடைய உள்ளத்தில் ஒரு மாசுபடியை ஏற்படுத்திவிட்டது. உடனே முடிவெடுத்தார்கள், தன்னுடைய மாணவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. மாணவர்கள் உஸ்தாத பார்த்து கேட்டாங்க, உஸ்தாத் அவர்களே என்ன நடந்துச்சு? சொன்னார்கள், ஹராமான ஒரு பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண்ணுடைய முஹப்பத் உள்ளத்துல குடிகொண்டு விட்டது. நான் முயற்சி செய்தேன் அந்த முஹப்பத்தை எடுத்தெறிவதற்கு, ஆனால் என்னால முடியாது. இந்த பெண்ணை நான் வாழ்க்கையில் அடைஞ்சுதான் தீர வேண்டும். மாணவர்கள் உஸ்தாத கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணினாங்க, உஸ்தாத் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு ரெடியாவல்ல. கடைசியாக மாணவர்கள் அடுத்த வண்ணம் அந்த இடத்திலிருந்து போறாங்க. போனதுக்கு பின்னால இந்த முஹத்தித் நீயத்து வச்சால் இந்த பெண் அடைஞ்சு தான் தீரணும். பாப்பாவோட டிரெக்டாக போய் அந்த பெண்ணுக்கு ப்ரொபோசல் கொடுத்தாங்க, இந்த பெண்மணியை நான் திருமணம் முடிக்கணும். அந்த பாப்பா இந்த மனிதரை பார்த்து இந்த முஹத்தித் பெரும் இந்த ஷேக பார்த்து குறிப்பிட்டாரு, நாங்களோ தீனுக்கு அப்பாற்பட்டு உலகத்துல கிறிஸ்டியனாக வாழக்கூடிய ஒரு ஃபேமிலி, நாங்க தீனுக்கு இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு நானும் ரெடி இல்ல. ஏண்ட மவள ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கும் நான் ரெடி இல்ல, நான் 5 கண்டிஷன்ஸ் போடுறேன், இந்த 5 கண்டிஷனுக்கு நீங்க எக்ரி ஆகுவீங்களாக இருந்தால் ஏண்ட மகள உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தாரேன். முதலாவது சொன்னாங்க, நீங்க தீனை விட்டுட்டு இஸ்லாத்தை விட்டுட்டு நீங்க உங்களோட மதத்தை மாத்திக்கொள்ளணும். இவர் சொன்னாரு, நான் அதற்கு ரெடியாக இருக்கிறேன். அவர் இஸ்லாத்தை விட்டுட்டு அவர் கிறிஸ்டியனிட்டி போய் சேர்ந்துட்டாரு. ரெண்டாவது சொன்னாரு, இது மட்டும் போராது, அவங்களோட டிரெஸ் கோட் அப்படியே நீங்க சேஞ்ச் பண்ணணும், அவங்களோட தாடி எடுத்துடணும், அவங்க உடுப்ப மாத்திடணும். அவர் சொன்னார், அதுக்கும் நான் ரெடி. அவரோட டிரெஸ் கோடையும் சேஞ்ச் பண்ணினாரு. சொன்னாரு, எனக்கு முன்னாலேயே எங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய இந்த சர்ச்ல இந்த இருக்கக்கூடிய இந்த ஸ்டாச்சூஸுக்கு நீங்க கிதுமத் செய்யணும். சொன்னாரு, அதுக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன். அஞ்சாவது நிபந்தனையா சொன்னாரு, எனக்கு ஒரு போக் ஃபார்ம் இருக்குது, இந்த இடத்துல போய் நீங்க அங்க ஃபார்மராக வேலை செய்யணும். சொன்னார், அதுக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன். கடைசியாக இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பாடமாக்கிருந்த 30,000 ஹதீஸ், அவர் பாடமாக்கிருந்த குர்ஆன் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு பெண்மணிக்காக வேண்டி மதத்தையே மாறினார்கள். அவருடைய மாணவர்கள் கவலைப்பட்டார்கள், ஆனால் உஸ்தாத மீண்டும் ஒருமுறை தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வரதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு மாணவராக இருந்த எத்தனையோ மாணவர்கள் கூட வபாத்தானார்கள். கடைசியாக இருந்த ஒரே ஒரு மாணவர் நியத்து வைத்தாரு, உஸ்தாத எப்படி சரி திரும்பவும் ஒரு முறை மார்க்கத்துக்குள்ளுக்கு கொண்டு வரணும். அந்த ஏரியாவுக்கு தேடி போனாங்க. கடைசியாக சொன்னார்கள், நீங்க தேடி போற ஆள் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. கடைசியாக அந்த இடத்துக்கு தேடி போனா உஸ்தாத் அந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் முஸ்லீமாகவும் இல்ல, அவருடைய கழுத்துல அதாவது தான் கிறிஸ்டியன் என்று காட்டுறதுக்காக வேண்டி அவர் மாலையும் போட்டிருக்கிறாரு. இந்த உஸ்தாத பார்த்து கேட்டாங்க, உஸ்தாத் அவர்களே நீங்களோட பழத்தை மறந்துட்டீங்களா? இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க 30,000 ஹதீஸ்களுக்கு சொந்தமான ஒரு முஹத்தித்தாக இருந்தீங்க, குர்ஆன் பாடமாக்கின ஒரு காரியாக ஒரு ஹாபிதாக இருந்தீங்க, இவைகள் அனைத்தையும் மறந்துட்டு இந்த நிலைமையில் இருக்கிறீங்களே, நீங்க மார்க்கத்துக்கு திரும்பி வந்தா எப்படியா பற்ற நிலைமை ஏற்படும் என்பதாக அவருக்கு அவர் தர்பியத் பண்றாரு, நசீஹத் பண்றாரு. எல்லா ஆயத்துகளையும் மறந்துட்டேன், 2 ஆயத்துகள் மட்டும் வாழ்க்கையில ஞாபகம் இருக்குது. கேட்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் உள்ள ஆயத்து என்னத்த? முதலாவது சொன்னார்கள், குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல குறிப்பிடுறான் தானே, வமன் யுஹினில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிம் இன்னல்லாஹ யஃபஅலு மா யஷா. யாராலும் ஒரு மனிதனை அல்லாஹ் கேவலப்படுத்தணும் என்பதாக நாடித்தான் என்றா அவரை அல்லாஹ் கேவலப்படுத்திட்டா வேற யாருக்கும் அவரை கண்ணியப்படுத்த முடியாது. அல்லாஹ் உலகத்துல நாடியத்தை செய்கிறான் என்ற ஆயத்து மட்டும் ஞாபகம் இருக்குது. சொன்னாங்க இரண்டாவது ஆயத்து என்ன ஞாபகம் இருக்குது? சொன்னார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான் தானே, ஃபமன் யத்தபத்தரில் குஃப்ர பில் ஈமான் ஃபக்கத் தல்ல ஸவா அஸ்ஸபீல். ஏ மனிதா, நீங்க தீன கொடுத்து குஃப்ர திரும்ப வாங்கி கொள்வீங்களாக இருந்தால் உலகத்துல உங்களை விட வழிகட்ட மனிதர் வேற யார் இருப்பாரு? இந்த ரெண்டு ஆயத்தும் ஞாபகம் இருக்குது. சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் உள்ள ஹதீஸ் என்ன சார்? சொன்ன ஒரே ஒரு ஹதீஸ் ஞாபகம் இருக்குது. ஏ என்னுடைய மாணவரே, நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொல்லி காட்டினார்கள் தானே, மன் பத்தல தீனஹு ஃபக்துலு. யாராலும் ஒரு மனிதர் தீன விட்டு வேற மார்க்கத்துக்கு போயிட்டா அவரை கொலை செஞ்சு போட்டுடுங்க. அந்த ஆயத்து மட்டும், அந்த ஹதீஸ் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த மூணை தவிர வேற இந்த ஒன்றும் எனக்கு ஞாபகம் இல்ல. அவர்களே ஒரு பார்வை அவர் எங்க கொண்டு போய் சேர்த்துச்சு? தனக்கு சொந்தமாக இருந்த 29,990 ஆயத்து ஹதீஸ்களை மறந்தார்கள். தனக்கு சொந்தமாக இருந்த குர்ஆன் மறந்தார்கள். கடைசியாக இவருடைய அட்வைஸுக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்து அதே நிலைமைக்கு பல வருஷத்துக்கு பின்னால மீட்டப்பட்டு முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய இந்த சம்பவத்தையும் அல்லாமா அபு இஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அபு நுஐம் அல் இஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிலியத்துல் அவுலியாவில் பதிவு செஞ்சார். இது ஒரு பார்வைக்கு ஏற்பட்ட விளைவாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்க யோசிக்கோனும், தமிழ் லைஃப்ல எங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? எங்களோட வைஃபோட எங்களுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்ல. கூட்டுக்கு போனா வைஃப கண்டா பிடிக்கிறது இல்ல. நினைச்சுக்கோங்க, எங்களோட பார்வை இன்னும் சீராகல்ல. பார்வை சீரானா எங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக தந்தவைகளை கொண்டு எப்பயுமே அதாவது சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய நிலைமையை அல்லாஹ் உலகத்தில் நமக்கு, அது எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, அது பிசினஸ் சைடாக இருந்தாலும் சரி, அது ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, அது பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் அல்லாஹ் சடிஸ்ஃபிக்ஷன் அல்லாஹ் விட்டுத்தான் இருப்பான். பார்வை கெட்டு போனால் இவைகள் அனைத்தும் கெட்டுவிடும் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நமக்கு முன்னால் வந்த உலமாக்கள், ஸலஃப் ஸாலிஹுங்கள் எப்படி கண்ணை பாதுகாத்திருக்கிறாங்க. அடிக்கடி சொல்வாங்க, நெருக்கமான சஹாபியாக இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு நபியை 100க்கு 100 பின்பற்றக்கூடிய சஹாபி ஒரு சஹாபியாய் இவரை பொறுத்தவரையில இவரை பத்தி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாதையில நடந்து போனா அவரை எந்த அளவுக்கு பார்வையை தாழ்த்துவாரா பெண்கள் அவரை பார்த்தா துவா ஓதிக்கொள்வாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மப்தலாக பிஹி வஃபத்தரனி அலா கதீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. அல்லாஹ் இந்த மனுஷனை குருட்டு மனுஷனாக படைத்து இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு பார்வை தந்ததற்கு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதாக அவரை பார்த்தா குருடர் என்று நினைக்கிற அளவுக்கு பார்வையை கீழே தாழ்த்திக் கொள்வார்கள். இதுதான் நமது சலஃபு ஸாலிஹுங்கள் நமக்கு காட்டி தந்த உதாரணமாக இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலால 16th century இந்தியாவில் இருந்த ஒரு மிகப்பெரும் ஒரு கிங் தான் ஔரங்கஜீப். ஔரங்கஜீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய மிகப்பெரும் ஒரு மகான். இவர் ஒரு இந்தியாவுடைய கிங் ஆக இருக்கக்கூடிய இதே கட்டத்துல இந்தியாவில் இருந்து வாழ்ந்த மிகப்பெரும் ஒரு ஃபக்கீராகவும் வாழ்ந்தார்கள். இவரை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது, இவர் எந்த அளவுக்கு மார்க்கத்துல உறுதியானவராக இருந்தார் என்று சொன்னா, அவர் மௌத்தாகக்கூடிய கட்டத்துல அவருடைய பாப்பா தான் அவருடைய உம்மாவுக்கு தாஜ்மஹால கட்டினாரு. இவர் வசியத் எழுதிட்டு போனாரு, நான் மௌத்தானா என்ற ஜனாசாவ மக்பரா ஆமத்து அதாவது ஜெனரல் பப்ளிக் எங்க அடக்கம் செய்யறாங்களோ அந்த இடத்துலதான் இந்த ஜனாசா அடக்கப்பட வேண்டும். இந்த ஜனாசாவுக்கு கஃபன் வாங்குறதாக இருந்தா நான் 5 அந்த நேரத்திலிருந்த இந்தியன் ருபீஸ் வச்சுட்டு போனாரு, இந்த 5 இந்தியன் ருபீஸால தான் எனக்கு கஃபன் உடுப்பாட்டப்படணும், இதுக்கு மேல ஒரு ருபி கூட எக்ஸ்ட்ராவாக செலவழிக்கப்படக்கூடாது. ஒரு கிங் இந்த அளவுக்கு மார்க்கத்துல பக்குவமாக இருந்தாரு. இவரால் எழுதப்பட்ட ஒரு கிதாபு தான் ஃபதாவா ஆலம்கீர். இன்றைக்கு கூட ஹனஃபி மஜ்ஹபில் அவர்கள் ஃபத்வாக்களுக்காக வேண்டி பாதிக்கப்படக்கூடிய கிதாபாக, ஒரு மிகவும் ஒத்தன்டிக்கான ஒரு புக்காக பாதிக்கப்படக்கூடிய ஒரு கிதாப் இந்தியாவுடைய 16 செஞ்சுரிஸ்ல இந்தியாவுடைய கிங்காக இருந்த அல்லாமா ஆலம்கீர் ரஹ்மத்துல்லா அவர்களால எழுதப்பட்ட ஒரு கிதாபு. இவரை பத்தி ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. இவர்தர் உஸ்தாத் தான் முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லா அவர்கள். இவர்கள் மரணம் அடைந்த நேரத்தில் இவர் ஒரு ஆச்சரியம் ஒரு விஷயத்தை செஞ்சு விட்டு மௌத்தானாரு. இவரே ஒரு வசியத் ஒரு லாஸ்ட் வில்ல எழுதினாரு, தான் மௌத்தானத்துக்கு பின்னால யாரு தன்னுடைய ஜனாசாவை தொழுவிக்க வேண்டும். அவர் மூணு நிபந்தனைகளை போட்டிருந்தாரு. இந்த மூணு நிபந்தனைகள் என்னுடைய ஜனாசா பள்ளியில வைக்கப்பட்டு பப்ளிக்கு முன்னால வாசிக்கப்பட வேண்டும். இதுக்கு தகுதியான ஒரு மனிதர் இருப்பாரு, அவர் வந்து இந்த ஜனாசாவை தொழுவிக்க வேண்டும். அந்த மூன்று கண்டிஷன்ல முதலாவது கண்டிஷன் அவரு அதாவது தொழுகை கடமையான காலத்திலிருந்து அவர் இதுவரை காலத்திலையும் அவருக்கு தஹஜ்ஜத் வாழ்க்கையில மிஸ் ஆக இருக்க மாட்டாரு. இரண்டாவது விஷயம் அவருக்கு வாழ்க்கையில அசருடைய முந்தின சுண்ணத்தும் அவருக்கு வாழ்க்கையில தவறு இருக்காது. அசருடைய முந்தின சுண்ணத்தே தவறு இல்லாண்டா அவருக்கு வேற எந்த பரதான தொழுகையுடைய தொழுகையுமோ வேற எந்த சுண்ணத்தான தொழுகையுமோ வாழ்க்கையில தவறு இருக்க மாட்டாது. மூன்றாவது அவர் சொன்ன நிபந்தனை தான் அவர் பருவ வயது எத்தினிலிருந்து இது வரைக்கும் அவர் வில் புலி எந்த பெண்ணையும் அவர் ஏறெடுத்து பார்த்து இருக்க மாட்டாரு. இந்த மூன்று கண்டிஷன் யாருக்கு இருக்குதோ அவர் வந்து இந்த ஜனாதாவை தொழுவிக்க வேண்டும் என்பதாக நீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. நான் எதிர்பார்க்கிறேன் இந்த ஜனாதாவை தொழுவிக்கிறதுக்கு முழு இந்தியாவிலேயும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருப்பாரு. அவருடைய ஜனாதா முன்வைக்கப்பட்டு அவருடைய வசியத் அவருடைய லாஸ்ட் வில் வாசிக்கப்படுகிறது. ரெண்டு தடவை மூன்று தடவை எல்லாரும் முன்னால நின்று யோசிக்கிறாங்க, இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் யார் இருப்பாரு? வாழ்க்கையில தஹஜ்ஜத் மிஸ் ஆகல, வாழ்க்கையில சுன்னத்தான தொழுகை மிஸ் ஆகல, ஒரு அந்நிய பெண்ணை அவர் வாழ்க்கையில பார்த்ததில்ல, யார் இருப்பாங்க இப்படியாப்பட்ட ஒரு மனிதர்? மிச்ச நேரத்துக்கு பின்னால அந்த நாட்டுடைய அரசர் அல்லாமா ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முன்னால வந்து ஹஜ்ரத் ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, ஹஜ்ரத் அவங்களே ஏண்ட சீக்ரெட்ட இந்த பப்ளிக்கு சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது என்பதாக சொல்லிக் கொடுத்துட்டு ஹசரத்துல ஜனாதாவை தொழிலிச்சாங்க அல்லாம ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இப்படியாப்பட்ட மக்களும் நமக்கு முன்னால வாழ்ந்திருக்கிறாங்க. கண்கள் உலகத்துல பாதுகாக்கப்பட வேண்டும். இதனால தான் குர்ஆன் இதை பத்தி ஆழமாக பேசிருக்குது, ஹதீஸ்கள் இதனை பத்தி ஆழமாக பேசிருக்குது. இவைகள் இந்த உம்மத்துல இந்த அளவுக்கு வர வேண்டுமாக இருந்தால், கண்கள் இந்த உம்மத்தினர்கள் பாதுகாக்கப்படுமாக இருந்தால் தொழுகையில இன்பமாக சொல்ல முடியும், சகஜத்துல வாழ்க்கையில இன்பம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமுறை சொல்லி காட்டினார்கள், இப்லீஸ் அல் மஸ்மூம், பார்வை இருக்குது, இது நஞ்சூட்டப்பட்ட இப்லீஸுடைய ஒரு அன்பாக இருக்குது. அதனால யாராலும் ஒரு மனிதர் வமன் தரக்கஹா மகாஃபதம் மினல்லாஹ், யாராலும் ஒருதர் அல்லாஹ்வை பயந்து ஹராமான ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறத விட்டும் கண்ட கண்ணை பாதுகாத்துக் கொள்வாராக இருந்தால் அத்தாஹுல்லாஹு ஹலா ஈமானன் யஜிது ஹலாவத்தஹு ஃபீ கல்பிஹி, அல்லாஹ் வாழ்க்கையில் மரணம் அடைவதற்கு முன்னால வஃபாத் வாரத்து முன்னால வருகிறார் என்றிருந்தால் அல்லாஹ் எனக்கு ஒரு பாக்கியத்தை நசீபாக்குறான், அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறான் வாழ்க்கையில் சந்தோஷமாக ஒரு டேஸ்ட் பண்ணி ஒரு இபாதத்தை செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குறான். இதை மிஸ் பண்ணி யாரும் அதை பார்த்து எங்களோட ஈமான நாங்க பறிகொடுத்த கூடாது. இது இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு அதாவது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த காலம் ஒரு முஃமின் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிப்பது மிகப்பெரும் ஒரு விஷயம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் நம் உம்மத்தினர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேலஞ்சாக 1400 வருஷங்களுக்கு முன்னாலே சொல்லிவிட்டு மரணித்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கண்கள் பாதுகாக்கப்பட்ட சமூகமாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாற்றி அருள்வானாக. கடைசி ஒரு ஹதீஸை மட்டும் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய தினம் வந்துட்டா இந்த கியாமத்துடைய தினத்துல அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல மிகவும் கடினமான ஒரு நிலைப்பாடு, அதாவது சூரியன் மிகவும் நெருக்கமாக கொண்டு வரப்பட்டிருக்கும், நிலமெல்லாம் செம்பு தகடாக மாற்றப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மனிதரும் தான் செய்த அந்த பாவத்துக்கு ஏற்ற விதத்துல வேறு வேற மூழ்கி இருப்பார்கள். ஆனா இந்த கட்டத்துல எல்லாரும் அழுவார்கள், யானப்சி யானப்சி என்பதாக சொல்லி அந்த நிலைமையை நினைச்சு எல்லாரும் அழுது கொண்டிருப்பார்கள். ஆனா மூணே மூணு பேர் சமூகம் மட்டும் அந்த நேரத்துல அலாம சிரிச்சு கொண்டிருப்பாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல சொல்லி காட்டினார்கள். كل عين باقية يوم القيامة إلا عينا سهرت في سبيل الله. முதலாவது சொன்னார்கள், ஒரு கண் இது எப்படியாப்பட்ட கண்ணாக இருந்தா, கண் தெரியுமா, முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இரவுல முழிச்சிருந்த கண். இந்த கண்ணும் கயாமத்தினால எல்லா மக்களும் அழக்கூடிய கட்டத்தில் இந்த கண் அழமாட்டாது, இந்த மனிதர் தெரிச்சு கொண்டிருப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டாவது கண் என்ன தெரியுமா, அந்த கண் தான் ஐனன் கத்தத் அன் மஹாரிமில்லாஹ், ஒரு ஹராமான விஷயம் தனக்கு முன்னால் வரக்கூடிய கட்டத்தில் அந்த ஹராமான விஷயத்தை பார்க்காம அந்த கண் தன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுது. இந்த கண்ணும் கயாமத்தினால அழமாட்டாது, இந்த கண்ணால கியாமத்தினால கண்ணீர் வரமாட்டாது, கண்ணீர் வர வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் அரிசிக்கு கீழே இந்த கண்ணுள்ள மனிதனுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது மூன்றாவது கண் என்ன தெரியுமா, ஐனன் பகத் மின் கஷ்யத்தில்லாஹ், அந்த கண் எப்படியாப்பட்ட கண் தெரியுமா, தான் உலகத்துல செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் இருந்து தன்னால் கண்ணுடைய கண்ணால ஒரு சொட்டு கண்ணீர் வடித்த கண். இந்த கண்ணும் கியாமத்தினால் அழமாட்டாது. நமக்கு இப்படியாப்பட்ட கண்கள் நசீபாக்குவானாக, நமது கண்களையும் ஹராத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட கண்களாக அல்லாஹ் மாற்றிடுவானாக, அல்லாஹ்வுடைய பயத்தால் அழக்கூடிய கண்ணீர் சொட்டுகளை கொட்டக்கூடிய கண்களாக அல்லாஹ் நமது கண்களை அல்லாஹ் மாற்றிடுவானாக. யா அல்லாஹ், உலகத்தில் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நமது ஈமானை யா அல்லாஹ் நீ பலப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நமது கண்களை பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ், சிறந்த குடும்ப வாழ்க்கை நமக்கு நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், ஹலாலை கொண்டு நம்மை போதுமாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், ஹராத்தை விட்டு நம்மை தூரமாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எப்போதுமே ஹராத்தை விட்டு நம்மை தூரமாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், சிறந்த குடும்ப வாழ்க்கை நமக்கு நசீபாக்கிடு. யா அல்லாஹ், சாலிஹான குழந்தை நமக்கு நசீபாக்கிடு. யா அல்லாஹ், கண் குழந்தையை கண் குளிர்ச்சியை தரக்கூடிய மனைவியை குடும்ப குழந்தைகளை நமக்கு நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நமது பெற்றோருடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ், அவர் நோய் நம்பலங்களை குணப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் கபிலாளிகளாக இருந்தால் கபிலை விசாலப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் உம்மத்தினர்களை தீனின் பக்கம் திருப்பி எடுத்து வந்துடுவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் முஸ்லிம்கள் பல இடத்திலேயும் உன்னை அல்லாஹ்வாக நபியை நபியாக ஏற்ற காரணத்தினால் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ விமோசனத்தை கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு எதிரக்கூடிய மக்களுக்கு ஹிதாயத்தை நசீபா கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இக்ரிமாவுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி ரட்சகனே, அவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த துஆவை போன்ற மாபெரும் கிருபையால் ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. For more lectures, visit slhub.com.